ගරු ජගදීසරණ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තියෙනවා.
සභිකි තලමේ තංගම් උරපිනර අවර්ගලේ 2024 ஆண்டின் 37 இலக்க பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தின் 13 பிரிவுக்கு இணங்க 2026 ஆகஸ்ட் 10 இடப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கேற்ப இன்றைய தினம் பெண்கள் வலுவூட்டல் தொடர்பான இந்த பிரேரணையில் உரையாற்றுவதற்கு முன்பாக பெண்கள் தொடர்பாக பெண்களின் பெருமை தொடர்பாக மகாகவி பாரதி அவர்கள் குறிப்பிட்ட சில வரிகளை முன்வைக்க விரும்புகின்றேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பெண்ணுக்கு விடுதலை நீரிலும் இல்லை நிலத்திலும் இல்லை, பெண்ணின் மனதிலேயே இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வயகம் தலைக்குமாம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பெண்ணினுடைய பெருமை, பெண்ணிற்கு சம உரிமை, பெண்ணினுடைய சமூக பாதுகாப்பு தொடர்பாக உரையாற்றுகின்ற இவ்வேளையிலே இந்த சபைக்கு தற்பொழுது தலைமை தாங்குகின்ற நீங்களும் ஒரு பெண் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்வதோடு இலங்கையின் பொருளாதாரத்தை தாங்கி நிற்கும் தூண்களாக பெண்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை கூறுவது மிகையாகாது என்று கருதுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய அந்நிய செலாவணி வருமானத்திலே கூடியளவான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலாக பெருந்தோட்டத்திலே மலையகத்திலே இந்த பெண்கள் தங்களுடைய உழைப்பை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். இதன் ஊடாக கூடியளவான அந்நிய செலாவணி வருமானத்தை ஆண்டுதோறும் இலங்கை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையிலே இன்னொரு பிரதானமான அந்நிய செலாவணி வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக காணப்படுகின்ற ஆடைக்கை தொழில், இந்த ஆடைக்கை தொழில்களிலே கூடியளவான தொழிலை புரிபவர்கள் அல்லது கூடியளவான உற்பத்திகளிலே ஈடுபடுபவர்களும் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். இதன் ஊடாக கூடியளவு அந்நிய செலாவணி வருமானத்தை எங்களது நாட்டுக்கு ஈட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பெண்கள். அதே போல மத்திய கிழக்கு நாடுகளிலே கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலே கூடுதலான பெண்கள் வேலைக்கு சென்று அவர்கள் மூலமாக இலங்கை நாட்டுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்க பெற்றுக் கொண்டிருந்தது. அதே போல இப்பொழுதும் அவர்கள் ஊடாக எமது நாட்டிற்கு வருமானம் கிடைக்கின்றது. எனவே கூடியளவான பங்களிப்பை செய்கின்ற இந்த பெண்கள் தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருந்தோம் என்று பார்த்தோம் என்றால் அது கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. இலங்கையினுடைய சனத்தொகையிலே கிட்டத்தட்ட 52% பெண்கள். அந்த பெண்களுக்குரிய வாய்ப்புகள் அல்லது இந்த இலங்கையினுடைய தொழிற்படையிலே பெண்களுக்குரிய பங்களிப்பு என்பது வெறும் 33%, அதாவது மூன்றில் ஒரு பங்கே இந்த பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கின்றது, பெண்களுக்குரிய பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு பார்க்கின்ற பொழுது சமத்துவம் என்று கூறுவது மிகவும் பிழையான ஒரு கருத்தாக காணப்படுகிறது. எனவே எதிர்வரும் காலங்களிலே தொழிற்படையிலே பெண்களுக்குரிய பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது இந்த சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல், இந்த பெண்களுடைய சமூக பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, அதே போல குடும்ப வன்முறைகள் போன்ற விடயங்களிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு விடயங்களிலே நாங்கள் எவ்வளவு தூரம் அக்கறையாக இருந்துள்ளோம் என்பதை கடந்த காலங்களிலே அவர்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட வன்முறைகளின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பெண்களுக்கான வலுவூட்டல் என்பது மிகவும் பிரதானமானதாக கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் சாதனை மைல்கல்லை அடைந்திருக்கின்றோம். பெண்களினுடைய பிரதிநிதித்துவத்திலே கிட்டத்தட்ட 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த உயரிய சபையிலே முதல் தடவையாக வரலாற்றிலே ஏற்படுத்திய அரசாங்கம் எங்களது அரசாங்கம் என்பதை இவ்விடத்திலே பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல், உங்களுக்கு தெரியும், இந்த வரலாற்று ரீதியாக மலேக மக்களிலே மலையகத்திலே இருந்து பெண் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்த ஒரே ஒரு கட்சி அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி தான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் பெண்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கு முழுமூச்சாக நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். எதிர்வர இருக்கின்ற தேர்தல்களில் கூட பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பெண்களை பாதுகாப்பதற்கான பெண்களது உரிமையை பாதுகாப்பதற்கான சட்டங்களை பல்வேறு சட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. சட்டங்களில் காணப்படுகின்ற ஓட்டைகளை அடைப்பதற்காக அதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. சட்டம் இயற்றப்படுவது மட்டும் போதுமானதல்ல, அந்த சட்டத்தின் தன்மைகள் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்தில் வாழ்கின்ற பெண்களையும் சென்றடைய வேண்டியதை உறுதிப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. வெறும் உதட்டளவில் மட்டும் பெண்கள் உரிமைகள், பெண்களுடைய சமத்துவம், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோமே ஒழிய அது எவ்வளவு தூரம் நடைமுறையிலேயே நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்பது மிகவும் கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே முதலாவதாக பெண்களுக்கான பொருளாதார பாதுகாப்பின்மை காணப்படுகின்றது. இந்த பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக பல பெண்கள் விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள் மற்றும் முறைசார வேலை வாய்ப்புகளை வடகிழக்கிலே நம்பிய பெண்கள் பலர் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்பு மற்றும் தொழில் பயிற்சிகள் அணுகல் இன்னும் போதுமானதாக காணப்படவில்லை. இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள், குறிப்பாக விதவைகள் மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வடக்கு மாகாணத்திலே கூடுதலாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கான சிறந்த வேலை திட்டங்களை என்பது அரசாங்க காலப்பகுதியிலே நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், 30 வருட யுத்தத்தின் காரணமாக கூடியளவாக பாதிக்கப்பட்டவர்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற பெண்களாக இருக்கின்றார்கள். இவர்களின் தலைமைத்துவத்தின் கீழே இயங்குகின்ற குடும்பங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. இவர்கள் பொருளாதார ரீதியில் தங்களை உயர்த்துவதற்கும் குடும்ப சுமையில் இருந்து மீள்வதற்கும் போராடி வருகின்றார்கள். எனவே இவர்களை கை தூக்கி நிமித்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் அனைத்து விதமான அமைச்சின் ஊடாகவும் இவர்களுக்கு முன்னுரிமை படுத்தி அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பெண்களை நாங்கள் எவ்வளவு தூரம் நேசிக்கின்றோம் என்பது இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற வன்முறைகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு மன வருத்தமாக விடயமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தொழில்புரிகின்ற இடங்களிலே, அதே போல அவர்கள் பிரயாணம் செய்கின்ற பொது போக்குவரத்திலே இவ்வாறான நிலையிலே பாலியல் தொல்லைகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகின்ற பெண்களை பலரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அனைவரதும் பொறுப்பு என்னவென்று சொன்னால் இவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதாகும். எனவே இது தொடர்பான சட்ட திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதற்கான முன்னுரிமை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெண்களினுடைய பாதுகாப்பு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று அனைவருக்கும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சாதாரணமாக எங்களுடைய குடும்பங்களிலே அல்லது சமூகத்திலே இந்த பெண்கள் பல்வேறு பணிகளை ஆற்றுகின்றார்கள். மனைவியாக, தாயாக, சகோதரியாக, இன்னொரு என்ன பங்கினை அவர்கள் வகிக்கின்றார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே அவர்கள் அந்த பணிகளை மட்டுமல்லாமல், வீட்டு பணிகளை மட்டுமல்லாமல், தொழில் புரியவும் அவர்கள் செல்கின்றார்கள். எனவே இவர்கள் இரண்டு விதமான வேலைப்பழுக்களுக்கு உள்ளாகின்றார்கள். இவற்றில் இருந்து இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவர்களுக்கான நலன்புரி நடவடிக்கையும் அல்லது நலன் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அது மட்டுமல்லாமல் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பெண்கள் அனுபவிக்கும் அனுதாபம் மட்டும் தேவையில்லை. பெண்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திறன், நிதி பாதுகாப்பு மற்றும் முடிவெடுப்பதில் சமத்துவம் என்பன மிகவும் தேவையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணை சுய வலிமைப்படுத்துவது ஒரு குடும்பத்தை வலுப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்தை வலுப்படுத்துவது ஒரு சமுதாயத்தை வலுப்படுத்துகிறது. ஒரு சமூகத்தை வலுப்படுத்துவது இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பெண்களுடைய மதிப்பினை உணர்ந்தவர்களாக நாங்கள் பல்வேறு விடயங்களிலே இங்கே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றோம். குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு வலுவான சுயாதீனமான தேசிய மகளிர் ஆணைக்குழுவில் முதலீடு செய்வது நாட்டின் பொருளாதார உற்பத்தி திறன், சமூக நீதி மற்றும் நல்லாட்சி அபரிமிதமான பலன்களை தரும். இலங்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள இந்த ஆணைக்குழு முழுமையாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, எமது இந்த சட்டமூலத்தின் ஊடாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பெண்கள் முக்கியத்துவம் பெண்கள் வலுவூட்டல் கொள்கையிலே எங்களுடைய அரசாங்கம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கின்றது என்பதை எமது அதிபர் அன்புக்குமார திசாநாயக்கம் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெண்ணின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தவும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் சட்டபூர்வ மற்றும் கொள்கை ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தவும் முன்வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொழிலாளர் பங்களிப்பு பெண்களின் தொழிலாளர் பங்களிப்பு 33.1% இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்தில் பெண்களை இணைத்து உயர் மதிப்பு வேலைவாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பராமரிப்பு பொருளாதாரம், ஊதியம் இல்லாத வீட்டு பராமரிப்பு வேலை பெண்களை வேலைக்கு செல்வதை தடுக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையிலான திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேற்கொள்வோம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஸ்துதி கரு மந்திரி துமா.